காஸ்பல் ரெக்கார்டிங்ஸ் பெங்களூர் நிறுவனம் வழங்கும் பார்த்து கேட்டு வாழு வேதாகம சித்திர கதைகள் நூல் 5 கர்த்தருக்காக சோதனை அனுபவித்தல். உங்கள் கையில் உள்ள பச்சை நிற நூலில் இருக்கும் சித்திரங்கள் கர்த்தருடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தில் அடங்கியுள்ளன. ஒவ்வொன்றாக அவைகளை நாம் பார்ப்போம்.
சித்திரம் 1, நாகமான் எலிசாவை சந்தித்தல். இஸ்ரவேலரின் மத்தியில் எலிசா தேவனுடைய தீர்க்கதரிசியாக விளங்கினான். ஒரு நாள் அவனுடைய வீட்டிற்கு நாகமான் என்ற ஒருவன் வந்தான். அவன் சீரியா தேசத்தின் படைகளுக்கு அதிபதியாக இருந்தான். சீரியா இஸ்ரவேலுக்கு சத்ருவாக இருந்தது. நாகமான் உறுதியும் திடமுமானவனாக இருந்தாலும் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தான். எலிசா தன்னை குணமாக்கக்கூடும் என்று கேள்விப்பட்டதனால் இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்திருந்தான். தன்னை தேடி வந்த நாகமானே எலிசா நேரில் சந்தியாமல் தன் வேலைக்காரனை அனுப்பி, யோர்தான் நதியில் போய் 7 தரம் மூழ்கு, அப்போது சுத்தமாவாய் என்று சொல்லி அனுப்பினான். இதை கேட்ட நாகமான் கோபமடைந்து, எலிசா நிச்சயமாக வெளியே வந்து எனக்காக தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்போது நான் சுகமாவேன் என்று நான் நினைத்தேனே என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். சித்திரம் 2, யோர்தானில் நாகமான். நாகமானின் வேலைக்காரர்கள் கிட்ட வந்து, உமது உக்கிரத்தையும் பெருமையையும் விட்டுவிட்டு எலிசா சொன்ன சிறிய கட்டளையை நிறைவேற்றும் என்று வற்புறுத்தினார்கள். நாகமானும் யோர்தான் நதிக்கு சென்று 7 தரம் மூழ்கினான். படத்தை பாருங்கள். நாகமான் மகிழ்ச்சியாக காணப்படுகிறான். ஏன்? அவனுடைய குஷ்டரோகம் ஒளிந்து போயிற்று. எலிசா சர்வவல்ல கடவுளுக்கு பயந்திருந்ததினால் யாருக்கும் அஞ்சவில்லை. தன்னுடைய தேவனால் எல்லாம் கூடும் என்றும் மனிதர் தங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறும்படிக்கு அவருக்கே கீழ்ப்படிய வேண்டும் என்றும் உணர்ந்திருந்தான். சித்திரம் 3, எலிசாவும் தேவசேனையும். சீரிய படைகள் இஸ்ரவேலரை தாக்க வரும்போதெல்லாம் கர்த்தர் அதை எலிசாவுக்கு வெளிப்படுத்தினார். எலிசாவினால் எச்சரிக்கப்பட்ட இஸ்ரவேல் ராஜா உடனடியாக அதிரடி நடவடிக்கை எடுத்து சீரியரை முறியடித்தான். இதை அறிந்த சீரியா ராஜா தன் சேனையை அனுப்பி, எலிசா எங்கே இருந்தாலும் அவனை பிடித்து என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டு அனுப்பினான். விடியற்காலை முதலில் வெளியே சென்ற எலிசாவின் வேலைக்காரன் சீரிய படைகள் வீட்டை சுற்றி நிற்பதைக் கண்டு கதறினான். எலிசாவோ, பயப்படாதே, அவர்களுடன் இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அநேகர் என்று கூறினான். உடனடியாக வேலைக்காரனின் கண்கள் திறக்கப்பட்டு தேவ பர்வதம் சுற்றி அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் சூழ நிற்க கண்டான். ஆம், அது தேவனால் எலிசாவை பாதுகாக்கும்படி அனுப்பப்பட்ட தேவ சேனையாகும். சித்திரம் 4, எலிசாவும் குருட்டு சேனையும். எலிசாவை பிடிக்க சீரிய படையினர் அருகே நெருங்குகையில் அவன் கர்த்தரை நோக்கி, இவர்களை இருளடை செய்யும் என்று ஜெபம் பண்ணினான். உடனடியாக எல்லா போர்ச்சேவர்களும் பார்வையிழந்தனர். எலிசா அவர்களை நோக்கி, நீங்கள் தேடுகிற மனுஷனிடம் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறேன், என் பின்னே வாருங்கள் என்று அவர்களை சமாரியா பட்டணத்தின் மையத்திற்கு அழைத்து கொண்டு போனான். அங்கு மறுபடியும் எலிசா ஜெபித்து அவர்கள் பார்வை பெற்றார்கள். அப்போது தாங்கள் தங்கள் சத்துருக்களின் பட்டணத்தில் அகப்பட்டதை சீரியர் உணர்ந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ராஜா அவர்களை கொண்டு போட எத்தனைக்கேல் எலிசா அவனை நோக்கி, ராஜாவே, அவர்களை பந்தியிருக்கச் செய்து ஆகாரமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை அனுப்பிவிடும் என்றான். ஆம் நண்பர்களே, எலிசாவின் தேவன் நமது சத்துருக்கள் எல்லாரையும் விட மிகவும் பெரியவர். அவரை நாம் நம்பினால் நாம் யாரையும் பழிவாங்க அவசியமே இல்லை. சித்திரம் 5, சமாரிய முற்றுகை. சில ஆண்டுகளுக்கு பின் மறுபடியும் சீரிய படை இஸ்ரவேலருடன் போர் தெடுக்க வந்தது. அவர்கள் பல நாட்களுக்கு சமாரியா பட்டணத்தை முற்றுகை போட்டுவிட்டனர். இதனால் பட்டணத்துக்குள் அகப்பட்ட ஜனங்களுக்கு ஆகாரம் குறைவுபட்டது. படத்தை பாருங்கள். இஸ்ரவேலின் ராஜா பட்டணத்தின் மதிலின் மேல் உலாவி சிந்தனை செய்து கொண்டிருக்கையில் இரண்டு ஸ்திரீகள் ராஜாவிடம் வந்தனர். எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கதறினார்கள். தாங்க முடியாத பசி நிமித்தமாக தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே கொன்று சமைக்கும் நிலைமைக்கு அந்த தாய்மார்கள் வந்திருந்தார்கள். ராஜாவுக்கு செய்வது இன்னதென்று புரியவில்லை. சீரியரின் கைக்கு தப்புவிக்க தேவன் தவறிவிட்டார் என்று கோபப்பட்டு எலிசாவாகிய தேவனுடைய மனிதனை கொல்ல எத்தனைத்தான் அந்த ராஜா. அப்போது எலிசா ராஜாவுக்கு செய்தி அனுப்பினான். கர்த்தராகிய தேவன் உரைப்பது என்னவென்றால், நாளே இதே நேரம் கோதுமையும் வார்கோதுமையும் சமாரியாவின் வாசலில் தாராளமாக விற்கப்படும் என்றான். சித்திரம் 6. 4 குஷ்டரோகிகள். இந்த வேளையில் நகரத்திற்கு புறம்பே 4 குஷ்டரோகிகள் உட்கார்ந்திருந்தனர். நாம் ஏன் இங்கே உட்கார்ந்து பசியினால் மடிய வேண்டும்? செத்தாலும் சாகிறோம், சீரியரிடம் போகலாமே என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். ஆனால் ஒரு பெரிய சேனை தங்களை துரத்தி வருகிறதை போல் சத்தம் கேட்ட சீரியர்கள் தங்களது கூடாரங்களை அப்படியே விட்டுவிட்டு ஜீவன் தப்ப ஓடினார்கள். இந்த கூடாரங்களில் பிரவேசித்த குஷ்டரோகிகள் தங்களுக்கு வேண்டிய பண்டங்களையும் பொருட்களையும் சவதரிக்கையில், நாம் செய்வது சரியல்ல, இந்த நாள் நன்னாள், நாம் மற்றவர்களிடம் இதை பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி நேரடியாக சமாரியாவில் ராஜாவிடம் சென்று கூறினார்கள். இதனால் உடனடியாக உணவு தானியம் சமாரியாவின் வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு எல்லாருக்கும் விலைக்கு விற்கப்பட்டது. தேவன் இஸ்ரவேலரை மாத்திரமல்ல, தமது தாசனாகிய எலிசாவையும் விடுவித்தார். தேவன் நம்மை நித்திய மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். இது நமக்கு நற்செய்தி அல்லவா? இதை நாம் பிறருடன் பகிர்ந்து கொள்வது நமது கடமையாகும். சித்திரம் 7. யோனா கர்த்தருக்கு விலகி ஓடுதல். எலிசா மரித்து போன பின்பு யோனா என்ற மற்றொரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் எழும்பினான். கர்த்தர் யோனாவை நோக்கி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவே பட்டணத்திற்கு போய் அதற்கு எதிராக பிரசங்கி, அதின் ஜனங்கள் மிகவும் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்றார். நினிவே பட்டணத்தார் இஸ்ரவேலருக்கு சத்துருக்களாகவும் இருந்தார்கள். யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்திற்கு போக விரும்பவே இல்லை. அதனால் வேறு திசையாக செல்லுகிற கப்பல் ஒன்றில் ஏறி பயணம் சென்றான். வெகு சீக்கிரத்தில் கடல் கொந்தளித்தது. கப்பல் பயணிகள் செய்வதறியாது விழித்தனர். இந்த கடல் கொந்தளிப்புக்கு யார் காரணம் என்று சீட்டு போட்டார்கள். சீட்டு யோனாவின் பெயரிலேயே விழுந்தது. சித்திரம் 8. யோனாவும் பெரிய மீனும். கப்பல் மாலுமி யோனாவிடம் சென்று, நீ என்ன செய்தாய் என்றார்கள். யோனாவோ தான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறதாக கூறினான். உன்னை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். கடலில் தூக்கி எறிந்து விடுங்கள், அப்போது கடல் கொந்தளிப்பு அடங்கும் என்றான். அவர்களும் அவனை தூக்கி கடலுக்குள் எறிந்தார்கள். ஆனாலும் யோனா சாகவில்லை. படத்தை பாருங்கள். ஒரு பெரிய மீன் யோனாவை விழுங்கியது. இந்த மீனின் வயிற்றில் அவன் 3 நாள் உயிரோடே இருந்தான். பின்பு அந்த மீன் யோனாவை கரையில் போய் கக்கிவிட்டது. சித்திரம் 9. நினிவேயில் யோனா. கர்த்தர் மறுபடியும் யோனாவை அழைத்தார். மறுபடியும் நீ நினிவே பட்டணத்திற்கு போ, நான் கூறும் வார்த்தைகளை அங்கே பேசு என்றார். எனவே யோனா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எழுந்து நினிவே பட்டணத்திற்கு போனான். அங்குள்ள ஜனங்களை அவன் எச்சரித்து, இன்னும் 40 நாட்களில் நினிவே அழிக்கப்படும் என்றான். நினிவே பட்டணத்தின் ராஜாவும் ஜனங்களும் உபவாசம் இருந்து எங்களை ரட்சியும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தங்கள் பொல்லாப்பான வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள். இதை கண்ட கர்த்தர் மனதுருகி மன்னித்தார். நாமும் இந்த யோனாவையும் நினிவே பட்டணத்து ஜனங்களையும் போல இருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தீமை செய்து வருகிறோம். நாம் தண்டனைக்கு பாத்திரர். ஆனாலும் கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தேவன் நம்மை எச்சரிப்பதற்காக இயேசுவே அனுப்பினார். நமது பாவத்திலிருந்து நாம் இரட்சிப்பு பெறும்படி இயேசு மரித்தார். யோனா 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்தது போல இயேசு 3 நாட்கள் கல்லறையில் இருந்தார். பின்பு அவர் உயிர்த்தெழுந்தார். தங்கள் பாவத்திலிருந்தும் தீய வழிகளிலிருந்தும் மனம் திரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசு நித்திய ஜீவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். சித்திரம் 10. எஸ்தரும் ராஜாவும். எஸ்தர் என்பவள் இஸ்ரவேல் நாட்டைச் சேர்ந்த யூத குலத்து பெண்மணி ஆவாள். அவளுடைய தாயாரும் தந்தையும் இறந்துவிட்டபடியால் அவளது மாமனாகிய மொர்தேகாய் அவளை வளர்த்து வந்தான். எஸ்தரும் மொர்தேகாயும் சிறை பிடிக்கப்பட்டு பெர்சியாவில் அகதிகளாக வாழ்ந்த யூதர்களாவர். பேரேஸ் தேசத்து அரசன் மிகவும் வல்லவன். எல்லாருமே அவனுக்கு அஞ்சி நடந்தனர். அவனுடைய அரசி அவனுடைய ஆசைக்கு இணங்காததால் அவளை அந்த அரசன் ஒதுக்கிவிட்டான். பின்பு தனது ஆட்சிக்குட்பட்ட 127 தேசங்களிலும் இருந்து ரூபவதிகளாயிருக்கிற கன்னி பெண்களை தன் அரண்மனைக்கு வரவழைத்தான். இவர்களிலிருந்து எஸ்தரே அவன் தனது பட்டத்து ராணியாக புதிதாய் ஏற்றுக்கொண்டான். ஆனால் எஸ்தர் யாருக்கும் தான் யூத குல பெண்மணி என்பதை அறிவிக்கவில்லை. சித்திரம் 11. தலைவணங்க மறுத்துவிட்ட மொர்தேகாய். பேரேஸ் தேசத்து முக்கிய பிரதானிகளில் ஆமான் ஒருவன். அவன் கடந்து போனால் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து வணங்க வேண்டும். மொர்தேகாய் ஜீவிக்கிற மெய்தேவன் ஒருவரையே வணங்கி வந்தபடியால் ஆமானுக்கு முன் விழுந்து வணங்கவில்லை. இதற்காக ஆமான் மூர்க்க வெறி கொண்டான். மொர்தேகாயை பழிவாங்க சமயம் பார்த்து வந்தான். ஒரு நாள் ஆமான் ராஜாவை சந்தித்து, ராஜாவே வாழ்க, உமது கட்டளைக்கு கீழ்ப்படியாத யூத ஜனத்தை அழித்து போடுவது நல்லது என்று உத்தரவு வாங்கி கொண்டான். இதற்கான கிரயமாக 10,000 தாலந்து வெள்ளியும் செலுத்த உடன்பட்டான். ராஜாவும் அவனுக்கு அனுமதி அளித்தான். ஒரு குறிப்பிட்ட நாளில் யூதர்களை முற்றிலும் சங்கரிக்க வேண்டும் என்று எல்லா தேசங்களுக்கும் ராஜ கட்டளை அனுப்பி வைத்தான் ஆமான். மொர்தேகாயை தூக்கிலிட ஒரு உயரமான தூக்கு மரத்தையும் ஆயத்தம் செய்தான். மொர்தேகாய் எஸ்தரிடம் வார்த்தை அனுப்பி எப்படியாவது ராஜாவிடம் சென்று யூதர்களின் உயிரை காக்க உத்தரவிட்டான். ஆனால் எஸ்தர், ராஜாவின் அழைப்பின்றி யாராவது ராஜாவிடம் சென்றால் அவர்கள் சாவார்கள் என்றாள். எனினும் தனக்காக யூத ஜனங்கள் உபவாசித்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டாள். அதன் பின்பு அவள், நான் ராஜாவிடம் போகிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று துணிந்தாள். சித்திரம் 12. எஸ்தரின் விருந்து. கர்த்தர் யூதர்களின் ஜெபத்தை கேட்டார். ராஜா எஸ்தரை அனுமதித்து விட்டான். அவள் ராஜாவுக்கு ஒரு சிறப்பு விருந்தை ஒழுங்கு செய்தாள். அதற்கு ஆமானையும் அழைத்தாள். விருந்தில் ராஜா எஸ்தரை பார்த்து, எஸ்தர் ராணியே, உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தின் பாதியானாலும் அதை தருகிறேன் என்று கேட்டான். அதற்கு எஸ்தர், என்னுடைய ஆசை என்னவென்றால், கொலை செய்யப்படும்படி விற்கப்பட்ட என்னையும் என் ஜனங்களின் உயிரையும் காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடினாள். உன் உயிரை கொடுக்க துணிந்த அந்த பாவி யார் என்று ராஜா கேட்க, எஸ்தர் தன் கையை நீட்டி, எங்களுடைய சத்துருவாகிய இந்த ஆமானே என்றாள். ஆமானுடைய தீமையான திட்டங்களை கேள்விப்பட்ட ராஜா மிகவும் கோபமடைந்தான். மொர்தேகாயை தூக்கிலிடும்படி அவன் கட்டி வைத்த அதே தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கிலிட உத்தரவிட்டான். பின்பு யூதரின் பிராணம் காக்கப்பட்டது. நண்பர்களே, தனது ஜனத்தாரை காக்கும்படி எஸ்தர் ராணி மரிக்கவும் துணிந்தாள். நமது நித்திய மரணத்திலிருந்து நம்மை காக்கும்படி இயேசு நமக்காக மரித்து தமது அன்பை வெளிப்படுத்தினார். ஒலிநாடாவை திருப்பி தயவு செய்து தொடர்ந்து கேளுங்கள்.